ஹரே கிருஷ்ணா. இந்த தன்னேறி விஞ்ஞான நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் மீண்டும் வரவேற்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நம்ம இஸ்கான் ஹரே கிருஷ்ணா கோயில் மூலமாக, அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மூலமாக, கடந்த புதன்கிழமை நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழா கொண்டாடினோம், கௌர பூர்ணிமா மகோத்சவ். அந்த கௌர பூர்ணிமா மகோத்சவ் எதுக்காக கொண்டாடுறோம், அதில் கொண்டாடப்படக்கூடிய நபர் பகவான் சைத்தன்ய மகாபிரபு, அவரை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்படுறோம். பகவான் சைத்தன்ய மகாபிரபு அவர் அவதரித்த நாள் கௌர பூர்ணிமா அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த நாளில் தான் நாங்கள் வந்து முந்தின நாள் முந்தினத்தை நம்ம வந்து கொண்டாடினோம். சைத்தன்ய மகாபிரபு யார், அவருடைய உபதேசங்கள் என்னென்ன, அவர் எப்படி கடவுளை அறியப்படுறார் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பேசலாம். சைத்தன்ய மகாபிரபு யார், இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு சைத்தன்ய மகாபிரபுனுடைய பெயர் கேள்விப்பட்டிருக்கலாம். பகவான் சைத்தன்யர், சைத்தன்யர், சைத்தன்ய மகாபிரபு போன்ற வார்த்தைகளை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அவரை பற்றிய விஷயங்கள் அறியாதவங்க பல பேர் இருக்கிறாங்க. அப்படியே அவரை பற்றிய விஷயங்கள் அறிந்திருந்தாலும் அவர் சாக்ஷாத் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் அப்படிங்கிறத அறியாதவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வேத சாஸ்திரங்களின் பிரகாரம் மற்றும் கண்கண்ட ஆச்சாரியர்களின் மூலமாக நம்ம பார்க்கும்போது பகவான் சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் பரமபுருஷரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அது எப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ படிப்படியாக இப்போ பார்க்கலாம். பகவான் சைத்தன்யர் கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய மேற்கு வங்காளத்தில், இன்றைய சமுதாயத்தில், இன்றைய அரசியல் அமைப்பின் பிரகாரம் இந்தியாவினுடைய மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய நவதீப் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மாயாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் அவதரித்தார். அவர் அவதரித்த நாள் அன்னைக்கு வந்து சந்திர கிரகணம், சந்திரன் மூடி இருந்தது. அதனால எல்லா மக்களும், அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும், அது கங்கைக்கரை ஓரத்தில் அந்த ஊர் அமைந்திருந்தது, கங்கைக்கரை ஓரத்தில் அமர்ந்திருந்த அந்த ஊரில் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிரகணத்தினுடைய தீமையிலேருந்து விலகிறதுக்காக அவங்க வந்து எல்லாரும் கங்கையில் நீராடுறது வழக்கம். அப்படி கங்கையில் நீராடும் போது அவங்க எல்லாரும் ஹரி 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 ஹரிய அப்படின்னு சொல்லி அவங்க பகவானுடைய திருநாமத்தை, பகவான் கிருஷ்ணருடைய பெயரை ஹரி 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 அப்படின்னு சத்தமிட்டு கூச்சலிட்டு சொல்லிண்டே அவங்க நீராடக்கூடியது வழக்கம். அந்த மாதிரி ஹரி 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 அப்படின்னு அவங்க கூச்சலிட்டு கொண்டு இருந்தப்ப மொத்த நவதீபம் முழுகவுமே ஹரிநாமம் ஒழித்தது. அப்படி ஹரிநாமம் ஒழித்து கொண்டு இருந்தபோது அங்க இருந்த இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்களும் அவங்களும் வந்து இந்த ஹரிநாம சங்கீதத்தை கலந்து கொண்டார்கள். இப்படி எல்லோருமே ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஹரி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணார். அப்படி சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணதுக்கு காரணமே இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பரப்புறதுக்காக தான். சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே, நான் முதல்ல சொன்னேன், ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு, கிருஷ்ணவர்ணம் துசா கிருஷ்ணம் சங்கோ பங்கஷபாஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தனை பிராய யஜந்திஹி சுமேதசக. கிருஷ்ணவர்ணம், பகவான் கிருஷ்ணருடைய நிறத்திலிருந்து வேறுபட்டவர் துஷா கிருஷ்ணன், ஆனாலும் கிருஷ்ணரே, கிருஷ்ணருடைய நிறம் மட்டும் வேறுபட்ட ஒரு கிருஷ்ணர். கிருஷ்ணரை கருணையில பண்ண முடையவர், அது எல்லோரும் அறிந்தது. கிருஷ்ணருடைய நிறத்திலிருந்து கொஞ்சம் வேறுபட்டவர் ஸ்ரீமத் பாகவதம் வேத சாஸ்திரம், வேத சாஸ்திரங்களுடைய மணிமகுடமாக கருதப்படக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்படுது கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சங்கோ பங்கஷபார்ஷதம். அவர் வந்து சங்கு சக்கரம் கதாபத்னம் அந்த மாதிரி அஸ்திரங்கள்லாம் அவர் எடுத்துகிட்டு வர போகிறது கிடையாது. எப்பவும் பகவான் கிருஷ்ணர் எங்கே வந்தாலும் சரி, எந்த மாதிரி அவதாரம் அவர் எடுத்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் அவர் வந்து பல்வேறு அஸ்திரங்களை கொண்டு வர்றது வழக்கம். அந்த மாதிரி அஸ்திரங்களை கொண்டு வராம சைத்தன்ய மகாபிரபு வந்தார். அப்படி என்ன அவர் அஸ்திரங்கள் எதையுமே கொண்டு வரல, அதை பற்றி பார்க்கலாம். சங்கோ பங்கஷ பாஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தனை பிராயர், அவர் வந்து சங்கீர்த்தன யஜ்ஞத்தை தொடக்கி வச்சார், சங்கீர்த்தன யஜ்ஞத்தை உலகம் முழுக்க பரப்பினார். சைத்தன்ய மகாபிரபு தான் இந்த உலகத்துல சங்கீர்த்தன இயக்கத்தை பரப்பினார் அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்தது. அதற்கு முன்னாடியே சங்கீர்த்தன இயக்கம் இந்தியாவில் தொண்டு தொட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் குறிப்பிட்ட விதத்துல பார்க்கும்போது சைத்தன்ய மகாபிரபு இந்த சங்கீர்த்தனத்தை பரப்பின மாதிரி வேற யாருமே இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை பரப்பவில்லை. அதை அடிப்படையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், சைத்தன்ய மகாபிரபு தான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மகாபுருஷர் அப்படிங்க. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சங்கோ பங்கஷ பாஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தனை பிராயேர் யஜந்திஹி சுமேதசக. அவரை வந்து யார் ஒருத்தவங்க சுமேதா, யார் வந்து மேதா அப்படின்னா அறிவுடையவர்கள், அசுமேதா அப்படின்னா மிகவும் அறிவுடையவர்கள். யார் வந்து மிகுந்த புத்திசாலிகளோ அத்தகைய நபர்கள் சைத்தன்ய மகாபிரபுவை வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டது. நம்ம இங்க பல தடவை நீங்க உபன்யாசங்களை தொடர்ந்து கேட்கறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா, நம்ம இந்த கலியுகத்துல பகவானை உணர்றதுக்கான வழிமுறை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மகாமந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்றது கீர்த்தனம் பண்றது, இதுதான் நம்ம கலியுகத்துல பகவான் கிருஷ்ணரை உணர்றதுக்கு நாம மீண்டும் முக்தி பெற்று பகவானுடைய திருத்தலத்துக்கு சென்றடைகிறதுக்கான வழிமுறை அப்படிங்கறத நம்ம பல தடவை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கோம். அந்த வழிமுறையை நமக்கு கொடுத்து இந்த கலௌத்தத் ஹரி கீர்த்தனம் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது, கலியுகத்துல பகவானை உணர்றதுக்கு ஹரி கீர்த்தனம் மட்டுமே வழியணும். அது மட்டும் இல்லாம உபனிஷத்துகள்ல புராணங்கள்ல பல இடங்கள்ல இதே வார்த்தைகள் திரும்பி திரும்பி ஒழிக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். பகவானை புரிந்து கொள்றதுக்கு கலியுகத்துல ஹரிநாமம் சங்கீர்த்தனம் மட்டுமே தீர்வு அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லயும் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை நமக்கு கொடுத்தவர் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபுக்கும் அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரே, ஆனா கிருஷ்ணர்ல இருந்து வேறுபட்டவர். எந்த விதத்துல அவர் வேறுபட்டவர் அப்படின்னா, அவர் அவருடைய மனோபாவத்துல, அவர் சாக்ஷாத் கிருஷ்ணர் ஆனா அவர் வந்து தன்னுடைய பக்தனுடைய பாவத்தை தாங்கி வந்தார். நீங்க பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணருடைய பக்தர்கள்ல மிகச்சிறந்த பக்தராக கருதப்படக்கூடியவர் ஸ்ரீமதி ராதாராணி. பகவான் கிருஷ்ணருடைய ஒரு ஒரு பாகமா இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணருடைய விரிவங்கம். அதே சமயத்துல பகவான் கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கும் வேறுபாடு கிடையாது, ஆனா கிருஷ்ணருடைய இன்ப சக்தியா இருக்கிறான். கிருஷ்ணருக்கு இன்பத்தை தரக்கூடிய மிகச்சிறந்த பக்தரா இருக்கக்கூடியவங்க ஸ்ரீமதி ராதாராணி. அந்த ஸ்ரீமதி ராதாராணி அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை, அதாவது ஒரு பக்தன் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை பகவான் கிருஷ்ணர் அனுபவிக்கணும்னு விருப்பப்படுறார். இப்ப ஒரு பக்தன் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அது வந்து அவ்வளவு எளிமையானது கிடையாது, அது பகவானால முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பகவான் இந்த தென்னிந்தியாவில ஆலயிலை கிருஷ்ணர் ரொம்ப பிரபலமா இருப்பார். அவர் இலையில படுத்துட்டு தன்னுடைய கால் விரல எடுத்து வாயில வச்சு சூப்பிட்டு இருப்பார். எதுக்காக அவர் வந்து கால் விரல எடுத்து வாயில வச்சு சூப்பணும் அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். அந்த படம் வந்து நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல பகவான் கிருஷ்ணர் படுத்துட்டு தன்னுடைய கால் விரலை தானே சூப்பிட்டு இருப்ப, எதுக்காக அப்படின்னா அங்க கிருஷ்ணர் யோசிக்கிறார், பகவான் கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய பக்தியானது மிக மிக உயர்ந்தது, அந்த பக்தியினால கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை வந்து எதோடுமே ஒப்பிட முடியாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆனந்தமே துச்சமானது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆனந்தமா எடுத்துட்டாலும் சரி, இந்த உலகத்துல எந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் ஒருத்தனுக்கு கிடைச்சாலும் சரி, அந்த சந்தோஷம் எல்லாமே பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறதுனால கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தோட ஒப்பிடும்போது ஒரு சிறு துளி நீர் கூட கிடையாது. ஒரு ஆனா பகவான் கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய சேவையானது, அதனால கிடைக்கக்கூடிய இன்பமானது, அதனால கிடைக்கக்கூடிய ஆனந்தமானது ஒரு பெரும் கடலை போன்றது. அவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு ஆனந்தத்தை அடிக்க வல்லதுதான் பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம செய்யக்கூடிய தொண்டு. பகவான் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லும் போது நம்ம அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை உணர முடியும். பகவான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ஒவ்வொரு நம் பகவான் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லும் போது நம்மளுடைய கண்கள்ல கண்ணீர் தாரை தாரையா வரணும், நம்மளுடைய உடல் மெய் சிலிர் சிலிர்க்கணும். அதெல்லாம் வந்து பக்தியினுடைய உயர்ந்த நிலைகள். அந்த பக்தியினுடைய உயர்ந்த நிலைகளை எப்போ ஒருத்தன் எற்றானோ அந்த சனத்துல அவனுக்கு வந்து இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களுமே அவனுக்கு ரொம்ப துச்சமாயிடும். அப்படி மிக உயர்ந்த நிலையை எட்டாட்டி கூட ஒருத்தன் ஓரளவுக்கு இந்த கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யறான், ஓரளவு கிருஷ்ண பக்தியை புரிந்து கொள்றான் அப்படின்னாலே அவனுக்கு இந்த உலகளாய விஷயங்கள்ல அருமே இல்லாம போறத நம்ம பார்க்கலாம். பகவான் சைத்தன்ய மகாபிரபு அவரே ஏற்றிய சிக்ஷாஸ்ரகத்துல சொல்றார், நதனம் ந ஜனம் ந சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீஷ காமையே. அவர் சொல்றார், நதனம் எனக்கு காசு பணம் வேண்டாம், இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் எதுக்காக அலையிறாங்க, காசு பணம் வேணும், பணத்துக்காக தான் சம்பாதிக்கிறான், பணத்துக்காக தான் வேலை செய்யறான், பணம் எல்லாமே பணம் 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 சொத்து பத்து. நதனம் எனக்கு வந்து செல்வம் வேணும், செல்வத்துக்காக தான் எல்லாரும் எல்லா செயலும் செஞ்சுட்டு இருக்கான். ஆனா ஒவ்வொருத்தர் கிருஷ்ண பக்தனும் அவன் சொல்றான் பகவான்கிட்ட போய், நதனம் எல்லாரும் பகவான்கிட்ட போனா பிரார்த்தனை பண்ணும்போது சமயம் எனக்கு இது கொடு அதை கொடு, எனக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கணும், எனக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கணும், பெரிய வேலை கிடைக்கணும், இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படின்னு தனத்தை பத்தி தான் கேட்கிறாங்க. ஆனா உண்மையான பக்தன் எவனோ ஒருத்தன் அவன் பகவான் கிட்ட போய் எனக்கு காசு பணம் கொடுன்னு கேட்க மாட்டான். அவன் என்ன சொல்றான்னா, நான் தனம் எனக்கு காசு பணம் வேண்டாங்க. ஏன் சொல்றேன், நான் தனம் நான் ஜனம் நான் சுந்தரி என்னை பின்பற்றக்கூடியவர்களும் எனக்கு யார் எனக்கு வேண்டாம், எனக்கு சொந்த சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கணுங்கிறதும் எனக்கு அவசியம் கிடையாது. நான் சுந்தரேன், எனக்கு அழகிய பெண்களை அனுபவிக்கணுங்கிற ஆசையும் எனக்கு இல்லை. கவிதாம்பா ஜெகதீஷ காமையே, இந்த உலகளா உலகத்துல இருக்கக்கூடிய வேற எந்த ஆசைகளுமே எனக்கு வேண்டும், எனக்கு இல்லை, அது எதுவுமே எனக்கு இல்லைங்க. பேரு பதவி புகழ் இதுக்காக இன்னைக்கு எவ்வளவு பேர் என்னமா அலையிறாங்க பார்க்கலாம். பணம் பேர் புதவி புகழ் இதுக்காக தான் இன்னைக்கு உலகம் மொத்தமே நடக்கு, எல்லோருக்கும் தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும்போதும் எல்லோரும் எந்த அளவுக்கு பதவிக்காக அலையிறாங்க, எந்த அளவுக்கு பணத்துக்காக அலையிறாங்க அப்படிங்கறத நம்ம கண் கூட பாக்குறோம். ஒவ்வொரு செயல் நடக்கும்போதும் நம்ம பார்க்கறோம் உலகத்துல. இதுக்கு வந்து இதுக்கு நான் உதாரணம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. மக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு பதவிக்காக அலையிறாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் எல்லோரும் அறிந்ததுதான். இப்படி அலையிறாங்க. ஆனா சைத்தன்ய மகாபுரு சொல்றாரு, அதாவது ஒரு பக்தனாமன் எப்படி உணர்றான் அப்படின்னா, இது எல்லாம் எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன், வேண்டாம் நினைச்சு என்ன சொல்றான், மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதா பக்தி ரகை துகி தொய். பகவான் அவன் சொல்றார், பக்தன் சொல்றான், எந்த ஒரு பக்தனும் பிரார்த்தனை பண்றான், பகவானே உனக்கு நான் வந்து ஜென்மம் ஜென்மமா நான் பக்தி பண்றேன், நான் இந்த உலகத்தை உலக கஷ்டங்கள்ல இருந்து வெளியில வரணும்னு கூட அவன் நினைக்கல, ஒரு பக்தன் நினைக்கிறான், பகவானே நான் வந்து இந்த உலகத்திலே இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா உனக்கு பக்தி செய்யணும், ஜென்மம் ஜென்மமா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி உனக்கு நான் வந்து பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஏன் அவனால அப்படி நினைக்க முடியுது, ஏன் ஒரு பக்தனால அப்படி உணர முடியுது, சும்மா வெளியில வாயில சொல்றது கிடையாது, அந்த பக்தன் உணர்றான், எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறான், எனக்கு இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறான், பணம் வந்து பணம் எனக்கு வேண்டாம், அதுக்காக நான் கடவுள்கிட்ட போகல, இருக்கிற பணத்தை வந்து பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்தலாம், ஆனா பகவான் கிட்ட போய் நான் பணத்தை கேட்கறது கிடையாது, பகவானே எனக்கு பணம் கொடு நான் என்னுடைய இன்பத்துக்காக, பகவானுடைய சேவைக்காக பணம் தேவைப்பட்டது அப்படின்னா அதை உபயோகப்படுத்தலாம் தவறில்லை, ஆனா தன்னுடைய இன்பத்துக்காக பக்தன் என்றுமே வந்து தனத்தை வந்து பகவான் கிட்ட இருந்து கேட்கறது இல்லை. அவன் கேட்கறது எல்லாமே பகவான் கிருஷ்ணருடைய சேவையை கேட்கறான், ஏன்னா அந்த சேவையினால அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தமானது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆனந்தங்களையும் பல மடங்கு கடந்துடுது. பகவான் கிருஷ்ணருடைய நாமத்தை நம்ம சொல்லும் போது அதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் நமக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆனந்தத்தையும் துச்சமா கருத வைக்கிறது. பெரிய பெரிய ஆச்சாரியர் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல எவ்வளவோ ஆனந்தம் இருந்தோம் எல்லாத்தையுமே துச்சமா கருதிட்டு போறாங்க. சைத்திர மகாபிரபு மேலும் சொல்றார், ஆனந்தாம் புத்தி வர்தனம், பகவான் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லும் போது அதுல இருக்கக்கூடிய ஆனந்தம் வந்து அதிகரிச்சுட்டே போகும். அது எப்படின்னா எல்லையே இல்லாத கடல் மாதிரி, ஏற்கனவே அந்த ஆனந்தம் வந்து ஒரு கடல் மாதிரி இருக்கு, அந்த கடலுக்கு எல்லையே இல்லை, அந்த கடல் மேலும் விரிவடைஞ்சுட்டே இருக்கு. எப்படி எல்லை இல்லாத ஒன்று விரிவடைய முடியும் அப்படின்னா அது சாத்தியமாகும், அது வந்து நம்மளுடைய அளவுக்கு அப்பாற்பட்டது. இருந்தாலும் பகவான் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றதுனுடைய பலன், அதனால நம்ம வந்து பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறதுனால வரக்கூடிய பலனின் மூலமா நம்ம மிக உயர்ந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். உண்மையில நம்ம அனுபவிக்கிறது கிடையாது, பகவான் கிருஷ்ணர் அனுபவிக்கிறார், அவர் கிருஷ்ணர் அனுபவிக்கும் போது அதன் மூலமா நம்மளும் அனுபவிக்கிறோம். பகவான் கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடையும் போது நம்மளும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு பக்தன் தான் மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறது கிடையாது, ஆனா பகவான் கிருஷ்ணருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு விருப்பப்படுறான். அப்படி பகவான் கிருஷ்ணருக்கு அவன் மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டு அதுக்காக அவன் செயல்படும் போது அவனும் தானா மகிழ்ச்சி அடைகிறான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தேன்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப எளிமையா புரியும். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், சூரியனை பார்க்குறேன் சூரியனை பார்க்கணும் சூரியனை பார்க்குறேன், யாராவது நம்ம சூரியனை பார்க்க முடியுமா, நம்ம நினைச்ச நேரம்லாம் சூரியனை பார்க்க முடியாது. ஆனால் சூரியன் எப்போ தானாக வெளியில் வருதோ அப்போ நம்ம சூரியனை பார்க்க முடியும். உண்மையில சொல்ல போனால் சூரியன் எப்போ நம்மளை பார்க்குதோ அப்போ நம்ம சூரியனை பார்க்க முடியும். சாயந்த நேரத்தில் சூரியன் என்ன பார்க்காத போது நான் சூரியனை பார்க்கணும்னு நினைச்சனா முடியாது. ராத்திரி 12 மணிக்கு எதிர்ச்சி நான் சூரியனை பார்க்கணும்னு நினைச்சதா முடியாது. ஆனால் சூரியனா எப்போ என்ன பார்க்குதோ அப்போ நான் சூரியனை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் பகவானா எப்போ என்ன அனுபவிக்கிறாரோ அப்போ நான் ஆனந்தத்தை அடைய முடியும். அதுதான் கிருஷ்ண பக்தியில் நம்ம அடையக்கூடிய ஆனந்தம். அப்படி கிருஷ்ண பக்தியில் நம்ம ஆனந்தம் அடையும் போது அதில் மகிழ்ச்சி அடையும் போது அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. அந்த மகிழ்ச்சி எப்படி வருது, ஒரு பக்தன் பகவானுடைய சேவையில ஈடுபடுறான், எப்பவுமே பக்தன் பகவானுடைய சேவையில ஈடுபடும் போது பகவானுடைய தாமரை திருவடிகளை பற்றி கொள்றதுல ரொம்ப கவனமுடையவனா இருக்கும். பகவான் கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகள் எல்லா பக்தர்களுக்கும் தஞ்சம் அளிக்கக்கூடியதா இருக்கு. அந்த திருவடிகள்ல இருக்கக்கூடிய மகிமையை பத்தி எத்தனையோ பாடல்கள் இயற்றியிருக்காங்க, எத்தனையோ ஆச்சாரியர்கள் அந்த திருவடிகளை போற்றி புகழ்ந்திருக்காங்க. பகவான் கிருஷ்ணருடைய திருவடிகள் அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளோ அந்த அளவுக்கு பக்தர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழகத்துல வேதாந்த தேசிகர், மிகவும் பிரபலமான ஒரு ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியர் அவர்கிட்ட வந்து ஒருத்தன் சவால் விட்டான், பகவானை போற்றி உன்னால பாட முடியுமா, பகவான் பகவான் சொல்றிய அவர் உன்னால எப்படி புகழ முடியுமா? அவர் தேசிகர் சொன்னார், பகவானை பற்றி எவ்வளவு பாடல்கள் வேணாலும் புகழலாம் அப்படின்னார். பகவானை பற்றி சரி ஒரு 1000 பாடல்களை உடனடியாக புகழ் பார்க்கலாம், பகவானை பற்றி ஒரு 1000 பாடல்கள் ஏற்று அப்படின்னார். உடனே வேதாந்த தேசிகர் பகவானை போற்றி 1000 பாடல்கள் புகழ்றதுக்கு ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பிக்கும் போது அவர் வந்து முதல்ல அவருடைய பாதுகையில இருந்து ஆரம்பிக்கிறார். அதுதான் வழிமுறை. எப்பவுமே பகவானை வணங்கும் போது கோயில்களுக்கு போய் நம்ம சாமி கும்பிட போறோம் அப்படின்னா உடனே முகத்தை பார்க்கறதுங்கிறது முக்கியமான கிடையாது. நம்ம வந்து பகவானுடைய தாமரை திருவடிகள், இன்னும் சொல்ல போனா அவருடைய பாதுகையிலிருந்து அப்படியே படிப்படியா பகவான மேல நம்ம வந்து தரிசனம் காண்றது, அது வந்து பக்குவமான முறை. அப்படி தேசிகர் பகவானுடைய ரூபத்தை பற்றி வர்ணிக்க ஆரம்பிக்கும் போது அவர் வந்து பகவானுடைய பாதுகையிலிருந்து ஆரம்பிக்கிறார். அவர் பாதுகைய புகழ ஆரம்பிக்கிறார். அவர் பாதுகையை பத்தி புகழ ஆரம்பிச்சு அந்த பாதுகையை முடிக்கிறதுக்குள்ளாரே அவருக்கு 1000 பாடல்கள் முடிஞ்சு போச்சு. அப்படின்னா பாருங்க பக்தர்களுக்கு எந்த அளவுக்கு ஆனந்தம் இருக்கு. என்னது வெளியில இருக்கவங்களுக்கு புரியாது, என்னது ஒரு ஒரு பாதுகையை பத்தி எப்படி 1000 பாட்டு எழுதினாருன்னு. அந்த பாதுகா சகஸ்ரநாமம் இன்னைக்கும் எல்லோருக்கும் கிடைக்குது, அதை வாங்கி படிச்சு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு பகவானை பத்தி எந்த அளவுக்கு அவரால் வர்ணிக்க முடியுது. எந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு பக்தி இருக்கோ அந்த அளவுக்கு அவன் பகவானை பத்தி அனுபவிக்க முடியும். பக்திக்கு ஒரு எல்லையே கிடையாது. இவ்வளவுதான் பக்தி, பக்தியினுடைய உயர்ந்த இலக்க ஒருத்தன் அடைஞ்சிட்டான் அப்படின்னு எதுவுமே கிடையாது. பக்தி எல்லையற்ற. பகவான் கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய, ஏன்னா பகவான் கிருஷ்ணர் எல்லையற்றவர், கிருஷ்ணரோட இருக்கக்கூடிய உறவும் எல்லையற்றது. பகவான் கிருஷ்ணர் வரம்பிற்கு அப்பாற்பட்டவராக இருக்கக்கூடியதுனால அவரோட தொடர்பு கொள்ளக்கூடிய நம்மளும் வரம்பிற்கு அப்பாற்பட்டவராக இருக்கும். ஒன்றும் கிடையாது. ஒரு அப்பா கோடீஸ்வரராக இருந்தாருன்னா அவருடைய பையனும் தானாகவே கோடீஸ்வரன் ஆயிடுறான். அந்த பையன் தனிப்பட்ட முறையில் அவன் வந்து அவனும் கோடீஸ்வரனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர் எல்லையற்றவராக, அவர் அனாதியாக இருக்கும்போது நம்மளும் எல்லையற்றவராகவே இருக்கும். நம்ம கிருஷ்ணர் செய்யக்கூடிய பக்தியும் எல்லையற்றதா இருக்கு. நம்ம ஓரளவுக்கு வரம்புக்கு உட்பட்டவர்கள் அளவுல, ஆனா தன்மையில நம்மளும் பகவான் கிருஷ்ணருக்கு சமமானவர்கள் ஆகும். அவருக்கு அவருடைய நம்ம பக்தி செய்யும் போது, அவருக்கு நம்ம தொண்டு செய்யும் போது அவர் நம்மளை சமமாக்கிறது, நம்ம அவர் நமக்கு அவர் சமமா கருதுறது கிடையாது. அது மிகவும் அபராதமானது. ஆனா அதே சமயத்துல பகவான் கிருஷ்ணர் நம்ம எல்லாரையும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்க. அப்படி பக்தனானவன் பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறதுனால, அவருடைய தாமரை திருவடிகளுக்கு பக்தி செய்யறதுனால பெருத்த ஆனந்தத்தை அடைகிறான். அப்படி என்ன என்னுடைய தாமரை திருவடியில இருக்குன்னு கிருஷ்ணர் நினைச்சார். அதனாலதான் அவர் வந்து தன்னுடைய கால் விரல எடுத்து சூப்பின்றிருக்கிறார். இதுதான் ஆச்சாரியர் கொடுக்கக்கூடிய வர்ணனை. ஏன் கிருஷ்ணர் ஆலையில கிருஷ்ணர் அவர் ஏன் தன்னுடைய தாமரை திருவடிகளை தானே சூப்பிண்டு என்ன ரசத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னா, அந்த பக்தி ரசத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் அவர் அப்படி சூப்பின்றிருக்கார். அதே மாதிரிதான் அதே கொள்கைகளை தாங்க என்னுடைய பக்தர்கள் எந்த அளவுக்கான இன்பத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக தானே பக்தனா வரணும்னு பகவான் பிரியப்பட்டார். பக்தாவதாரம், தானே பக்தனா வரத்து விரும்பப்படுற. அதுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபுவ தோன்றினார். இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல முதலாளியா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய தொழிலாளி உங்களை பத்தி, உங்களுடைய நிறுவனத்தை பத்தி எப்படி நினைக்கிறான், உங்களுடைய தொழிலாளி உங்களுடைய நிறுவனத்தை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறான் அப்படிங்கறத நீங்க உணரணும்னா நீங்க முழுமையா தொழிலாளி ஆகும். முதலாளியா இருந்து கொண்டு நீங்க தொழிலாளியினுடைய உணர்வுகளை உங்களால புரிந்து கொள்றதுங்கிறது சாத்தியமே இல்லாம போயிடும். அதனால நீங்களும் தொழிலாளி ஆனீங்க அப்படின்னா அப்ப தொழிலாளி என்ன மாதிரி உணர்றான் அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். இது ரொம்ப எளிமையானது. அதே மாதிரிதான் பகவான் நினைச்சார், என்னுடைய பக்தன் அவ்வளவு இன்பத்தை அடைகிறானே அவன் என்ன மாதிரியான இன்பத்தை அடைகிறான், அந்த இன்பத்தை நானும் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பகவான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வர்றார். ராதாராணியினுடைய மனோபாவத்தை தாங்கிக் கொண்டு சைத்தன்ய மகாபிரபு இந்த பூவுலகத்தை 500 வருடங்களுக்கு முன்னாடி அவதாரம் பண்ணார். இது ஒரு முக்கியமான காரணம். பகவான் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணதுக்கு உள் காரணம் இது. கிருஷ்ணர் சைத்தன்ய மகா, பல பேர் கேட்பாங்க கலியுகத்துல கடவுள் அவதாரம் பண்ணியிருக்காரா? அவதாரம் பண்ணா இருக்கார். கலியுகத்துல கடவுள் பல்வேறு ரூபங்கள் அவதாரம் பண்ணார். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதார் சாஸ்திரம் சொல்லுது. கலியுகத்துல பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய திருநாமத்தின் வடிவில் அவதாரம் பண்றாருன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கலியுகத்துல பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய வடிவத்திலையும் அவதாரம் பண்ணியிருக்கார். தர்ம புரோஜித கைத்தவாத்திர பரமோ நிர்மத் சராணம் சத்தம் வேத்யம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம் தாபத்ரயோ மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் பாபர ஈஸ்வரா சாத்யோ ஹிருத் அன்பிருத்தி தாத்திர கிருத்து விஷ்ணு தட்சணா. வேத சாஸ்திரம் நமக்கு சொல்லுது, இந்த ஸ்ரீமத் பாகவதமானது கலியுகத்துல பகவான் கிருஷ்ணருடைய அவதாரம். இது வந்து இருக்கக்கூடிய போலியான தர்மங்கள் எல்லாத்தையும் விரட்டி அடிச்சு பகவான் கிருஷ்ணர் பக்திய நிலைநாட்டுறதுக்கான ஒரு சாஸ்திரம். இப்படி ஸ்ரீமத் பாகவதத்தின் வடிவிலையும் பகவான் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணியிருக்கார், தன்னுடைய திருநாமத்தின் வடிவிலையும் அவதாரம் பண்ணியிருக்கார். அதே சமயத்துல இந்த திருநாமத்தையும் இந்த ஸ்ரீமத் பாகவத உபன்யாசத்தையும் பாகவதத்தினுடைய உபதேசங்களையும் மக்களுக்கு புகற்றத்துக்காக சைத்தன்ய மகாபிரபுவா சாட்சாத் கிருஷ்ணரே அவதரித்தார். அப்படி சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்னாடி இந்த நவதீப் நவதீப் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவரு அவதாரம் பண்ணும்போது இந்த உலக மொத்தத்துக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான குறிக்கோளா இருந்தது. சைத்தன்ய மகாபிரபு அவருடைய லீலைகள் பற்பல, அந்த லீலைகள் எல்லாத்தையும் நான் இப்ப சொல்லணும்னு அவர் சொல்றதுக்கு நமக்கு நேரம் காலம் கிடையாது. ஏன்னா அந்த லீலைகள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால எல்லையிடவே முடியாது. அந்த லீலைகள் எல்லாத்தையும் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதா, ஸ்ரீ சைத்தன்ய பாகவத் போன்ற புத்தகங்களை படிக்கிறது மூலமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். பகவான் சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தியை பரப்புறதுக்காக தான் வந்தார். அதே சமயத்துல அவர் பாரத தேசம் முழுக்க, அதுலயும் குறிப்பா வங்க தேசத்தை தான் அவர் கிருஷ்ண பக்தியை பரப்பினார். பாரத தேசம் முழுக்க பிரயாணம் செஞ்சு அவர் கிருஷ்ண பக்தியை பரப்பினார். அதுலயும் குறிப்பா அவர் வந்து வங்க தேசம், ஒரியா, பிருந்தாவனம் போன்ற பகுதிகளில் கிருஷ்ண பக்தியை பரப்புறதுல மிகவும் மிகவும் ஆர்வத்தோட அந்த பகுதிகளில் அவர் வந்து ரொம்ப கவனம் செலுத்தினார். மற்ற பகுதிகளில் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவருடைய ஆசையை பூர்த்தி செய்த இந்த இஸ்கான் அமைப்பினுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் தேவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத். பிரபுபாதரை பத்தி பேசுறோம் அப்படின்னா இன்னொரு நம்ம தனியா இன்னொரு வகுப்புல நம்ம வந்து ஸ்ரீல பிரபுபாதரை பத்தி பேசலாம். சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவன்கள் மேல கருணை கொண்டு, சைத்தன்ய மகாபிரபு அவதரித்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் இந்த ஜீவன்கள் மேல கருணை கொண்டிருக்கார். ஏன்னா இந்த ஜீவன்கள் எல்லாரும் மனித பிறவி எடுத்து இந்த மனித பிறவியை வீணடிச்சுட்டு இருக்காங்க. நான் முதல்ல சொன்னேன் சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கிறதுக்கான காரணம் எப்படி ஒரு பக்தனா இருந்து தெரிஞ்சுக்கிறது, ஒரு பக்தனுடைய ருச்சி என்ன அப்படிங்கறத உணர்றதுக்காக வந்தார். அது உள்காரணம், அவருடைய உள்காரணம் அல்லது முக்கியமான காரணம். இன்னொரு காரணம் இருக்கு, வெளி காரணம். அந்த வெளி காரணம் என்ன அப்படின்னா எல்லோருக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும், அவரே கிருஷ்ண பக்தனா வரணும், கிருஷ்ண பக்தியினுடைய ருச்சியை தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது சைத்தன்ய மகாபிரபுடைய உள்காரணம். அந்த கிருஷ்ண பக்தியை மற்ற எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சது அவருடைய வெளிக்காரணம். இதை உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா அதுவும் குறிப்பா கலியுகத்த எல்லோரும் மிகப்பெரிய துன்பத்துல மாட்டேன் இருக்காங்க. உலகத்துல பொதுவா சொல்லப்படுது பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி, இந்த 4 மிகப்பெரிய துயரங்கள் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கலியுகத்துல இந்த 4 காட்டிலும் மற்ற துயரங்கள் தான் மக்கள் பெரிய துயரங்களா நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த 4 பத்தி யோசிக்கிறதுக்கே மக்களுக்கு நேரம் கிடைக்கிறது கிடையாது. அதனாலதான் நிறைய மக்கள் நினைக்கிறாங்க செத்துட்டா பரவாயில்லையே அப்படின்னு. ஆனா மரணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய துன்பம். இதை பத்தியெல்லாம் நம்ம இங்க நம்ம நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம். பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி, இந்த 4 மிகப்பெரிய துயரங்கள் அப்படிங்கிறத பத்தி. இந்த துயரங்கள் ஒருத்தன் இந்த துயரத்துல இருந்து ஒருத்தனை விடுவிக்கணும் அப்படின்னா அவனுக்கு அதுக்கு தீர்வு ஹரிநாம சங்கீர்த்தனம் தான். அதையும் நம்ம பல தடவை இங்க சொல்லியிருக்கோம். அப்படி ஹரிநாம சங்கீர்த்தனத்தை எல்லோருக்கும் கொடுக்கணும். நமக்கு ஒரு இன்பம் கிடைச்சது அப்படின்னா அதை எல்லோருக்கும் நம்ம வந்து கொடுக்கணும். அதை பகிர்ந்து கொள்ளும் போது அந்த இன்பம் இரட்டி பார்க்கும். பல பேர் நினைக்கிறாங்க பௌதிக இன்பம் அப்படித்தான், பௌதிக இன்பத்துல நம்ம கிட்ட கொஞ்சம் இன்பம் கிடைக்குது அப்படின்னா அந்த இன்பத்தை நம்ம பகிர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த இன்பம் குறைஞ்சு போயிடும். உதாரணத்துக்கு ஒருத்தங்கிட்ட வந்து 1 லட்சம் ரூபாய் இருக்கிறது அவனுக்கு இன்பம் நினைச்சான்னா அவன் அதுல 50,000 தூக்கி இன்னொருத்தருக்கு யாராவது கொடுத்துட்டான்னா அவனுடைய இன்பம் குறைஞ்சு போயிட்ட மாதிரி நினைக்கிறான், உண்டா இல்லையா? ஆனா ஆன்மீகத்துல இன்னும் அப்படி கிடையாது. ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு நம்ம பகிர்ந்துக்கிறோமோ அதை விட 2 மடங்கு அதிகமா நமக்கு கிடைக்கும். ஆன்மீகத்துல உங்ககிட்ட இவ்வளவு இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்னா அந்த விஷயங்களை நீங்க மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளும் போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாகறத நீங்க பார்க்க முடியும். கண் கூட பார்க்கலாம். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல நம்ம செயல்படும் போது பக்தர்கள் எல்லாரையும் நம்ம உயிர்க்கிறோம். கிருஷ்ணனை பற்றி எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்க, கிருஷ்ணனை பற்றி எல்லோருக்கும் எடுத்து சொல்லி எல்லோரையும் கிருஷ்ண பக்தி கொண்டு வாங்க. அதுதான் மனித சமுதாயத்துக்கு நம்ம செய்யக்கூடிய மிகச்சிறந்த சேவை அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் சொல்லித்தரோம். அது மூலமா ஒரு சிலர் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணக்கூடிய பணியில ஈடுபடுறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி யாரெல்லாம் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணக்கூடிய பணியில ஈடுபடுறாங்களோ அவங்க மேலும் அதிக இன்பத்தை, மேலும் அதிக ஆர்வத்தை பெறதை நம்ம பார்க்கிறோம். கண் கூட பார்க்கக்கூடிய உண்மையை. ஏன்னா பகவான் கிருஷ்ணருடைய கருணை அங்க அவனுக்கு கிட்டது. பாரத பூமி தே மனுஷ ஜென்ம ஹொயிலே ஜென்ம சார்த்த கரிகர பழ உபகார். யாரெல்லாம் இந்த பாரத பூமியில மனுஷ ஜென்மம் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லோரும் தங்களுடைய வாழ்வை தங்களுடைய வாழ்வை பக்குவப்படுத்தி கொண்டு அதே சமயத்துல மற்றவங்க எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய விதத்துல செயல்படணும் அப்படின்னு சைத்திர மகாபிரபு சொல்லியிருக்க. இந்த பாரத பூமியில பிறவி எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. அதற்கே ஒருத்தர் வந்து எவ்வளவோ புண்ணியங்கள் செய்திருக்கணும். நிறைய புண்ணியம் செய்த நபர்களால தான் இந்த பாரத பூமியில பிறவி எடுக்க முடியும். ஏங்க அப்படி சொல்றீங்க? வெளியில இருக்கவங்களாம் இன்னும் பணக்காரங்களா இருக்காங்களே, நாங்கள்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கணும், அமெரிக்காவுக்கு போனோம்னா அங்கதான் நாங்க வந்து அதுதான் புண்ணியம் செய்த பூமி, அமெரிக்கால பிறந்தவங்க தான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். நீங்க என்ன இந்தியால பிறந்தவங்க புண்ணியம் செஞ்சவங்களா இருக்காங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுடைய கேள்வி மேலோட்டமா பாக்குறதுக்கு வாஸ்தவமானதான், ஆனா உள்ள இறங்கி பார்த்தோம்னா அதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படிங்கிறது எந்த ஒரு புத்திசாலியாலையும் புரிஞ்சு கொள்ள முடியும். இன்னைக்கு உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் வந்து காசு பணம் இந்த வசதிகள் இதுல இருக்கவன் தான் வந்து முன்னேறியவனா இருக்கான், இவன் தான் புண்ணியம் செஞ்சவனா இருக்கான்னு நினைக்கிறான். ஆனா அப்படி கிடையாது. அமெரிக்கால பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உலகத்திலே அதிகமான சமுதாயத்துல வந்து எந்த ஒரு நிம்மதியும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல அமெரிக்கா முக்கியமான ஒரு நாடாக இருக்கு. அங்க வந்து மக்கள் சாயந்தர நேரத்துல யாரும் சுதந்திரமா போக முடியாது, ராத்திரி நேரத்துல யாருமே போக முடியாது, எந்த நேரத்துல யார் வேணாலும் யாரும் வந்தவங்களும் வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு சமுதாயத்துல அராஜகம் இந்த மாதிரி எத்தனையோ சமுதாய பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவுதான் அப்படிங்கிறது கிடையாது. அந்த பிரச்சனைகளை பற்றி சொல்றது வந்து என்னுடைய இந்த உபன்யாசத்தினுடைய குறிக்கோள் கிடையாது. ஆனா பாரத பூமியில பிறக்கிறது அப்படிங்கிறது மிக 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 புண்ணியம் வாய்ந்தவன். ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்ன, இங்க வந்து பகவான் கிருஷ்ணன் ராமன் பல்வேறு அவதாரங்கள் எல்லா அவதாரங்களும் இங்க வந்திருக்காங்க. இந்த பூமியில வந்து பகவான் கிருஷ்ண கடவுள் சாக்ஷாத் அவரே அவதரித்திருக்காரு. மத்தவங்க எல்லாம் நினைப்பாங்க என்னங்க எப்ப பார்த்தாலும் கடவுளை பத்தி பேசும்போது இந்தியால தான் அவதரிச்சாருன்னு சொல்றீங்களே, ஏன் மற்ற நாட்டுல கடவுள் வரல, மற்ற நாட்டுல கடவுள் வரணும்னு ஏன் அவசரம், என்ன என்ன அவசியம், என்ன அவசியம், ஏன் அவர் கடவுள் வரணும்? இப்ப ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப இந்தியாவினுடைய பிரதமர் சேலத்துக்கு சமீபத்தில் வருகை தந்த கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி அவர் வந்து இங்கே சேலம் இரும்பு ஊருக்கால இடம் வந்து ஒரு சில பணிகளுக்காக அவர் வந்தார். அப்படி வரும்போது அவர் எங்கே வந்தார், சேலம் ஊருக்காலையில் எந்த இடத்துக்கு அவர் வரணுமோ அந்த இடத்துக்கு வந்தார். அவருடைய பணி என்னவோ அவருடைய பணிக்காக அவர் வந்தார், சரியா? எந்த இடத்துல அவருடைய வேலை சிறப்பாக நடைபெறுமோ அந்த இடத்துக்கு வந்தார். அவர் வந்து இரும்பாலை உருக்காலை பற்றி பேசுறதுக்கு எங்கேயோ ஒரு உள்ள இருக்கக்கூடிய வேற தேவையில்லாத இடத்துக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் விருப்பப்பட்டா எங்க வேணாலும் போகலாம், அதையும் நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும். பகவான் விருப்பப்பட்டா, அதாவது பிரதமர் விருப்பப்பட்டா அவர் எங்க வேணாலும் போகலாம், ஆனா அவருடைய பணி என்னவோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் அவர் வருவார். அதே மாதிரி கடவுள் இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் எங்க வேணாலும் போகலாம், இருந்தாலும் அவருடைய குறிப்பிட்ட விதத்துல அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த பாரத தேசத்துல அவர் வந்து அவதாரம் பண்றார். அதுக்கு பின்னாடி அவருடைய நாமத்தின் வாயிலாகவும் விக்கிரகத்தின் வடிவிலாகவும் பகவான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்க, இன்னைக்கு உலகம் முழுக்க பகவான் கிருஷ்ணன் அவதரிச்சிருக்கார். எப்படி அவதரிச்சிருக்கார் அப்படின்னா அவருடைய விக்கிரகத்தின் மூலமா. இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மூலமா எங்களுக்கு வந்து உலகம் முழுக்க நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு, லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. அவ்வளவு பக்தர்கள் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல பகவான் கிருஷ்ணருடைய விக்கிரகம் இருக்கு. சாஸ்திரத்தின் பிரகாரம் விக்கிரகத்துக்கும் பகவானுக்கும் வேறுபாடு கிடையாது. அப்படி பகவான் விக்கிரக ரூபத்தை எல்லா உலகம் முழுக்க எல்லா இடங்களையும் அவதாரம் பண்ணியிருக்காரே, அப்புறம் எப்படி நம்ம வந்து சொல்ல முடியும் பகவான் கிருஷ்ணர் இந்தியாவில் மட்டும்தான் அவதாரம் பண்றாரு? அது உண்மையானது கிடையாது. இருந்தாலும் அவர் தன்னுடைய சாக்ஷாத் பகவானே, பகவானுடைய விக்கிரகத்துக்கும் பகவானுக்கும் வேறுபாடு கிடையாது. இருந்தாலும் பகவான் அவதாரம் பண்ணும்போது அவர் இந்த ஒரு குறிப்பிட்ட தேசத்துல அவர் வந்து அவதாரம் பண்ணார். அப்படி அவதாரம் பண்ணும்போது அந்த காரணத்தினால இந்த பாரத தேசம் மிகவும் புண்ணியம் வாய்ந்ததா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம இங்க இன்றும் கலாச்சாரம் இருந்துட்டு இருக்கு. நான் இங்க வந்து கிருஷ்ணரை பத்தி பேசலாம், ராமரை பத்தி பேசலாம், அங்க இருந்து கிருஷ்ணலீலையிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி உங்ககிட்ட பேசலாம், ராமலீலையிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி உங்ககிட்ட பேசலாம். ஆனா மேல்நாட்டுல இருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது, அவங்க கிட்ட அந்த கலாச்சாரமே கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லலாம், மாமிசம் சாப்பிடுறது, சூதாடுறது, போதை வஸ்துக்கள் எடுத்துக்கிறது, தகாத பாலுறவு இதெல்லாம் தவறுப்பா அப்படின்னு. ஆனா மேல நாடுகள்ல போய் அதெல்லாம் தவறுன்னு சொன்னீங்கனாலே அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. மாமிசம் சாப்பிடுறதுல என்னங்க தப்பு? இன்னைக்கு கூட நவீன காலத்துல இந்தியாவில நிறைய பேர் கேட்கிறாங்க மாமிசம் சாப்பிடுறதுல என்னங்க தப்பு அப்படின்னு. ஆனா கொஞ்சம் புத்திசாலியா இருந்தானா, கொஞ்சம் இந்திய கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சிருந்தானா அவன் புரிஞ்சுக்க முடியும். மாமிசம் சாப்பிட்றதுக்கு இந்திய கலாச்சாரம் சம்பந்தமே கிடையாது. மாமிசம் சாப்பிட்றது தவறு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், உண்மையில இந்தியா எல்லாருக்கும் தெரியும். அவன் அது இல்ல இல்லைன்னு சொல்லி நினைச்சுக்கிறானோ ஒழிய தப்புங்கிற எண்ணம் அவங்க உள்ளார் இருக்கு. அதே மாதிரி தகாத பாலுறவு விபச்சாரம் இதெல்லாம் வந்து தவறு அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். சூதாடுறது தவறு, மது பழக்கம், போதை வஸ்துக்கள் எடுத்துக்கிறது தவறுங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சது. ஆனா மேல நாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கருத்தே கிடையாதுங்க. அங்க வந்து இந்த கலாச்சாரமே கிடையாது. அதனாலதான் சொல்லப்படுது, இந்தியாவில் பிறக்கும்போது ஒருத்தர் நல்ல குணங்களை வளர்த்துக்கிறதுக்கு அவனுக்கு மிகவும் பெரிய மிகச்சிறந்த வாய்ப்பு இருக்கு. மேலை நாட்டை சேர்ந்தவங்களை காட்டிலும் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய பக்தியை வளர்த்துக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இங்க எத்தனையோ கோயில்கள் இருக்கு, எவ்வளவு பெரிய பெரிய கோயில்கள் இருக்கு, எத்தனை இடங்கள் இருக்கு நம்ம போய் பகவானை தரிசிக்கிறதுக்கு. அந்த இடங்கள்லாம் நமக்கு இருக்கு, எத்தனையோ இடங்கள் இருக்கு நம்ம பகவானை நினைவு கொள்றதுக்கு. அதன் மூலமா நம்ம நம்மளுடைய பக்தியை நம்மளுடைய ஆன்மீகத்துல நம்ம முன்னேற முடியும். அதனாலதான் இந்தியாவில பிறக்கிறது அப்படிங்கிறது மிகவும் நன்மையா கருதப்படுது. மற்ற இடங்கள்ல பிறக்கிறது அப்படிங்கிறது இவ்வளவு நன்மை வாய்ந்ததா கருதப்படுறது கிடையாது. ஏன்னா அங்க ஆன்மீக வாய்ப்புகள் அவனுக்கு கிடையாது. பௌதிக வாய்ப்புகள் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், அவனுக்கு நிறைய சொத்து பத்து இருக்கலாம், சொந்த மந்தம் இருக்கலாம், அதை பத்திலாம் நம்ம கருதப்படுறது கிடையாது. நம்மளுடைய முக்கியமான கருத்து என்னன்னா நமக்கு இங்கே இந்தியாவில் பிறக்கிறது பாரத தேசத்தில் பிறக்கிறவனுக்கு ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி பாரத பூமியில யாரெல்லாம் மனுஷ ஜென்மம் எடுத்திருக்கானோ அவெல்லாம் ஜென்ம சாத்தக்க கரிகழ பழவுப்பக்கார், அவன் தன்னுடைய ஜென்மத்தை தன்னுடைய பிறவியை பக்குவப்படுத்திண்டு அதே சமயத்தில் பரோபக்கார் மற்றவங்களுக்கும் இந்த கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய குறிக்கோளாக இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருடைய குறிக்கோள் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற மக்களோடு போட்டிட்டு நானும் வந்து பெரிய அளவுல பெரிய சக்தியா வரணும் அப்படிங்கறது இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனா அது மட்டுமே நம்மளுடைய குறிக்கோள் கிடையாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பாரத தேசத்தை பிறந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் குறிக்கோள் வந்து இந்த உலகத்துல காசு பணம் சம்பாதிக்கணும், தொழில நாங்களும் வந்து உலகத்துல வல்லரசு ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. அவர் வல்லரசு ஆக முடிஞ்சதுன்னா ஆகலாம், வேண்டாம்னு சொல்லல. ஆனா அதே சமயத்துல குறிக்கோள் அப்படிங்கிறது நம்மளுடைய கிருஷ்ண பக்தியை வளர்த்து கொள்றதா மட்டும்தான் இருக்கணும் ஒழிய மற்ற விஷயங்களா இருக்கக்கூடாது. மற்ற விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் வந்து குறிக்கோள் கிடையாது. இன்னைக்கு ஒருத்தர் இந்தியனா பிறந்திருக்கான், நாளைக்கு பாகிஸ்தானியா பிறக்கலாம், இல்ல நாளாக ஸ்ரீலங்கால பிறக்கலாம். இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சூழ்நிலை மற்ற இடங்கள்ல பிறக்கலாம். அதனால இதெல்லாம் நம்மளுடைய குறிக்கோளா இருக்கக்கூடாது. சரியா, நம்மளுடைய குறிக்கோள் வந்து அமெரிக்கா மாதிரி இருக்கணும்னா நாளைக்கு அடுத்த பிறவியில நீ அமெரிக்கனா பிறக்கலாம். இந்தியா அமெரிக்கா இதெல்லாம் வெளியில உடல் சார்ந்த விஷயங்கள். ஒருத்தன் ஏழை பணக்காரன் இந்த நாட்டை சேர்ந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி படிச்சவன் படிக்காதவன் இதெல்லாம் இந்த வேறுபாடுகள் எல்லாம் இந்த உடலை சார்ந்தது. ஆனா நம்ம எல்லாம் ஆத்மா, நம்ம கிருஷ்ணருடைய சேவகர்கள். அதனால கிருஷ்ண பக்தியை நம்ம புதுப்பித்துக் கொள்றதுதான் நம்மளுடைய முறையான பங்கு. அதுதான் நம்மளுடைய முறையான நம்ம வாழ்க்கையை நம்ம முறையா பயன்படுத்தி கொள்ளக்கூடிய முறை. அதனால ஜென்ம சார்த்தக்க நம்ம எல்லாரும் நம்மளுடைய இந்த பிறவியை நம்ம வந்து பக்குவப்படுத்திக்கணும். அப்படி பக்குவப்படுத்திட்டு நம்ம என்ன பண்ணணும், கரிகழ பழவுப்பக்கா மற்ற எல்லோருக்கும் நன்மை செய்யணும். எல்லோருக்கும் நம்ம கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும். மற்றவர்களுக்கு மற்ற விதத்துல நன்மை செய்யறதெல்லாம் அது உடலுக்கு செய்யக்கூடிய நன்மை. ஆனா ஆன்மாவுக்கு ஆன்மீக ரீதியா ஒருத்தருக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும். பல பேர் நினைப்பாங்க ஆன்மீக விதத்துல ஆன்மீகங்கள் செய்யக்கூடிய நன்மை என்னங்க அப்படின்னா ஆஸ்பத்திரி திறக்கிறது, அன்னதானம் பண்றது, பள்ளிக்கூடம் திறக்கிறது, இதெல்லாம் புண்ணிய காரியங்கள் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆன்மீக காரியங்கள் கிடையாது. ஆன்மீக காரியங்கள் அப்படின்னா ஆன்மாவை பற்றி போதிக்கிறது, ஆன்மாவுடைய நலனை கண்டுகொள்றது, உடலை பற்றி கண்டுகொள்றது, உடலுடைய நலனை கண்டுகொள்றது வந்து ஆன்மீகவாதிகளுடைய பணி கிடையாது. அது எல்லாரும் ராஜா மற்றவர்கள் பண்ணக்கூடிய பணி, அரசாங்கம் செய்யக்கூடிய பணி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு, அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை செய்யணும். யார் ஒருத்தவர்கள் ஆன்மீகவாதிகளோ அவங்க ஆன்மாவை பத்தி சொல்லித்தரணும். அவங்க வந்து இந்த மாதிரி பௌதிக விஷயங்கள்ல மாட்டிட்டு தவிக்கூடாது. பௌதிக விஷயங்கள் வந்து ஒருத்தரை பந்தப்படுத்தக்கூடாது. இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு உதாரணத்துக்கு பாக்குறீங்கன்னா, இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல மக்களுக்கு வந்து நன்மை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் பலவிதமான நன்மைகளை செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க, வேண்டாம்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் புண்ணிய செயல்கள், அதெல்லாம் இந்த உடலுக்கு உடலை காப்பாற்றக்கூடியது. ஆனா ஆன்மாவை காப்பாற்ற போறது கிடையாது. யாராவது ஒருத்தர் நீர்ல மூழ்கிறான், ஒரு தண்ணியில கடல்ல ஆத்துல மூழ்கிறான் அப்படின்னா, அவனை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு நான் சட்டையை மட்டும் கொண்டு வந்தேன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, ஏண்டா சட்டையை கொண்டு வந்தேன்னு கேட்டா உனக்கு அறிவில்லையாடா அப்படின்னு நம்மளை திட்டுவாங்க. ஏன்னா சட்டையை கொண்டு வந்து பிரயோஜனம் கிடையாது, மனுஷன் செத்து போயிட்டான் அப்படின்னா. அதே மாதிரிதான் இந்த சட்டை போல இருக்கக்கூடிய இந்த உடலுக்கு நம்ம எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அது உண்மையான நன்மையே கிடையாது. உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை நம்ம வந்து பராமரிக்கணும். இன்னொரு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு கிளி ஒரு கூண்டுக்குள்ளா இருக்குன்னா, அந்த கூடு வந்து கூண்டை வந்து நீங்க தங்க கூண்டா வச்சு அந்த கூட்டை தினமும் சுத்தப்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆனா கிளிக்கு உள்ள இருக்கக்கூடிய கிளிக்கு நீங்க உணவு ஊட்டலனா என்ன பிரயோஜனம் உங்களுடைய கூண்டு இருந்து? கூண்டையும் சுத்தமா வச்சுக்கணும், வேண்டான்னு சொல்லல, இந்த உடலையும் பராமரிக்கணும், உடலும் அவசியம், வேண்டான்னு சொல்லல. சுவர் இருந்தாதான் சித்திர வரைய முடியும், இந்த உடல் இருந்தாதான் நம்ம வந்து ஆன்மீக பயிற்சிகளும் ஏற்றுக்கொள்ள முடியும், வேண்டான்னு சொல்லல. ஆனா உடலே மட்டும் முக்கியமானது கிடையாது, ஆன்மா ஆன்மீக விஷயங்கள் தான் முக்கியமானது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி ஆன்மீக ரீதியா செய்யக்கூடிய சேவை தான் உண்மையான சமூக சேவை. அத்தகைய மிகச்சிறந்த சேவையை செய்யணும், பரோ உபகார், அத்தகைய மிகச்சிறந்த சமூக சேவையை செய்யணும்னு சொல்லி சைத்தன்ய மகாப்பு எல்லோருக்கும் கட்டளையிட்டு இருக்க. அதே சேவை அவரே செஞ்சும் காட்டினார், பரோ உபகாரத்தை அவரும் செஞ்சு காட்டினார். உலக அவரு இருந்தபோது அவர் எல்லா இடங்கள்லையும் ஹரிநாம சங்கீதத்தை பரப்பினார். எங்கெல்லாம் போனாரோ எல்லா இடத்தையும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மகாமந்திரத்தை சொல்லி எல்லோருக்கும் கிருஷ்ண பக்தியை பரப்பினார். அப்படி அவர் கிருஷ்ண பக்தியை சொல்லி கொடுத்து இன்னைக்கு இந்தியா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்க இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் விரிவடைஞ்சிருக்கிறது சைத்திர மகாபிரபுடைய கருணை தான் காரணம். அதனாலதான் நாங்க சொல்றோம் சைத்திர மகாபிரபு வழிபடுறது மிகவும் முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை அப்படிங்கிறது. அதை தான் நாங்கள் வந்து முந்தானத்து கௌர பூர்ணிமா சைத்திர மகாபிரபுவின் அவதார தினத்தை நம்ம கொண்டாடணும். சைத்திர மறுபடியும் சொல்றேன், சுருக்கமாக சொன்னோம்னா சைத்திர மகாபிரபு பகவான் சாக்ஷாத் கிருஷ்ணரே. அவர் தோன்ற 500 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றார். அவர் தோன்றதுக்கான காரணம் உள்காரணம் பக்தர்கள் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை தானும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். வெளிக்காரணம் பக்தர்கள் எல்லாருக்கும் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை மக்கள் எல்லோருக்கும் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை கொடுத்து அவங்க எல்லாரையும் பக்தர்கள் ஆக்குறது தான். உங்களுக்கு இப்போ ஏதாவது இந்த பேசின விஷயங்கள்ல இல்லை வேற ஆன்மீக விஷயங்கள்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம். இன்னும் நான் சைத்தன்ய மகாபிரபு பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றது விருப்பப்படுறேன். சைத்தன்ய மகாபிரபு பார்த்தீங்கன்னா அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எத்தனை மிக உயர்ந்த கிருஷ்ண பக்தியினுடைய மிக உயர்ந்த பரவச நிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத வெளிக்காட்டினார். அவர் கொடுத்த பக்தி அவர் கொடுத்த கருணையானது சாதாரண கருணை கிடையாது. அவர் மிக உயர்ந்த கருணையை வழங்கினார். அவர் மக்களுக்கு அளித்த கருணை, அவர் எந்த அளவு கருணை வாய்ந்தவரா இருந்தார் அப்படின்னா மற்ற எல்லா அவதாரங்களையும் காட்டிலும் மிகவும் கருணை வாய்ந்தவரா கருதப்படுறார். ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா.
ஆ சொல்லுங்க சார்.
இப்ப இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா மந்திரம் இருக்கு இல்லையா?
ஆமா. இவர் கேக்குறாரு இந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை யார் வேணாலும் வீட்டுல இருந்தபடியே சொல்லலாமா இல்ல யாராவது உபதேசம் பண்ணி அது மூலமா தான் நம்ம சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்படி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உண்மையில சொல்ல போனா இந்த மந்திரத்தை நீங்க ஏதோ யாராவது ஒருத்தர் இருந்து முதல்ல கேட்டுதான் ஆகும். அப்படி அவங்ககிட்ட இருந்து கேட்கும் போதே அதுவே ஒரு உபதேசம் ஆயிடும். ஏன்னா இந்த மந்திரத்தை யார் வேணாலும் சொல்லலாம். வேத மந்திரங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில தகுதிகள் தேவை. அந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா ஒரு குரு கிட்ட இருந்து நம்ம பெறணும், அந்த குரு கிட்ட இருந்து நம்ம தீட்சை பெற்று அவருடைய அனுமதியின் பேர்ல அந்த வேத மந்திரத்தை பிரஷ்டமா நம்ம உச்சரிக்க ஆரம்பிக்கணும். அந்த வழிமுறைகள்லாம் இருக்கு. ஆனா இது வந்து கிருஷ்ணனுடைய நாமம், அதனாலதான் இது மகா மந்திரம்னு சொல்லப்படும். பகவான் கிருஷ்ணனுடைய நாமமானது எல்லா மந்திரத்தையும் சொல்றதுக்கான எந்த விதிமுறைகள் இருக்கோ அந்த விதிமுறைகள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. அப்படி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதா இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லா விதமான விதிமுறைகளுக்கும் அப்பாற்பட்டதா இந்த கிருஷ்ணனுடைய திருநாமம் இருக்கு. அப்படி கிருஷ்ணனுடைய திருநாமம் எல்லா விதிமுறைகளுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கக்கூடியதுனால இந்த நாமத்தை சொல்றதுக்கு எந்த விதிமுறைகளும் அவசியம் இல்லை. புரியுதா? இது வந்து மகாமந்திரம்னு சொல்லப்படும். இந்த மகாமந்திரத்தை நீங்க தெளிவா சொல்லணும், உங்களுடைய காதுல கேட்கணும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை யார் வேணாலும் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் உச்சரிக்கலாம். இதுக்கு நீங்க ஒருத்தர்ந்து இந்த மந்திரத்தை பெற்றுதான் உச்சரிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயத்துல காலப்போக்கில் வரும்போது ஒரு நீங்க ஒரு குருவை ஏற்றுக்கொள்றது அவசியமாகும். அதுக்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. நம்ம கோயிலுக்கு நீங்க தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா நீங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனா இதை சொல்றதுக்கு நீங்க வாங்கித்தான் ஆரம்பிக்கணுங்கிறது கிடையாது. உடனடியா எல்லோரும் ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் நாங்க இங்க வந்து உபதேசம் கொடுத்துருக்கோம். சும்மா உபதேசம் கொடுத்து எல்லாரும் எங்க கோயிலுக்கு வந்தாதான் முடியும் அப்படிங்கறது கிடையாது. நீங்க எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எல்லாருமே நீங்க வந்து இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்துல கலந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி சந்தேகம் வருது. மேலே மற்ற மந்திரங்கள், வேத மந்திரங்கள், மற்ற மந்திரங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு, ஹரிநாமத்துக்கு அந்த கட்டுப்பாடுகள் கிடையாது. ஹரே கிருஷ்ணா.
ஹலோ.
ஆ சொல்லுங்கம்மா.
எங்க சின்ன பொண்ணு 10 மாசம்.
ஓகே.
அது வந்து கால்ல வாயில ஏற்றி வைக்கிறது கிருஷ்ணன் மாதிரி.
ஆ சரி.
அதுக்கு என்ன அர்த்தம்?
ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அவங்களுடைய சின்ன குழந்தை காலில் எடுத்து வைக்கிதுங்கிறாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது, அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய தாமரை திருவடிகளை வாயில் எடுத்து வைக்கும்போது அதுக்கு பல அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு அர்த்தத்தை நான் விளக்கினேன். ஆனா சின்ன குழந்தைங்க சாதாரணமா எடுத்து வைக்கிறதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. கிருஷ்ணருடைய லீலைகளுக்கும் மற்ற குழந்தைகள் செய்யக்கூடிய லீலைகளுக்கும் பாக்குறதுக்கு பொதுவா தெரியலாம். ஆனா அது பெரிய பெரிய மாறுதல் இருக்கு, நிறைய வேற்றுமை இருக்கு. கிருஷ்ணர் வெண்ணையை திருடுறதுக்கும் வெளியில இருக்கக்கூடிய குழந்தைங்க வெண்ணையை திருடுறதுக்கும் பெருத்த மாற்றம் இருக்கு. நம்ம சாதாரண குழந்தைகளை வந்து கிருஷ்ணரோட ஒப்பிடக்கூடாது, இல்ல கிருஷ்ணரையும் சாதாரண குழந்தைகளோட ஒப்பிடக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. அந்த தவறை நம்ம என்றுமே இழைக்க கூடாது. நம்ம தெளிவா உணர்ந்து கொள்ளணும் நம்ம யாரு, கிருஷ்ணர் யார் அப்படிங்க. சாதாரண குழந்தைகளை கிருஷ்ணரோட ஒப்பிடுறது தவறு. சாதாரண குழந்தைகளையோ, சாதாரண ராஜாக்களையோ, சாதாரண இளைஞர்களையோ கிருஷ்ணரோட ஒப்பிடக்கூடாது. இல்ல கிருஷ்ணரையும் அந்த மாதிரி சாதாரணமா நினைச்சிடவும் கூடாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லணும். அதுதான் நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம இங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய கோயில் இஸ்கான், ஹரே கிருஷ்ண இயக்கத்தினுடைய கோயில் இங்க சேலத்துல கருப்பூர் கரும்பாலை பஸ்தாப் அருகில் இருக்கு. அங்க நீங்க வந்து மேலும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஞாயிற்றுக்கிழமை அங்க நிகழ்ச்சி இருக்கிறது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த மாதிரி கேட்ட கேள்வி ரொம்ப நல்லா கேள்வி. சாதாரண குழந்தைகள் கால் எடுத்து வைக்கிறதே, கிருஷ்ணன் கால் எடுத்து வைக்கிறாரு, கால் எடுத்து வயல வைக்கிறாரு. அப்ப சாதாரண குழந்தைகள் வைக்கிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் இருக்கு. கிருஷ்ணருடைய திருவடி மிகவும் உன்னதமான, சாதாரண குழந்தைங்களுடைய திருவடியில நிறைய அழுக்குதான் இருக்கும். அதை எடுத்து வைக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு வியாதி தான் வரும் மொழியே, வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு பின்னாடி எந்த அர்த்தமும் கிடையாது. குழந்தை பொதுவாக கை சூப்புறது கால் சூப்புறதுலாம் நிறுத்துறது நல்லது சின்ன வயசுலயே. நிறைய மக்கள் இப்படிதான் நினைக்கிறாங்க. கிருஷ்ணருடைய செயல்களை வந்து சாதாரண மக்களுடைய செயல்களுக்கு இணையா ஒப்பிடுறான். அது மிகப்பெரிய தவறு. பகவான் கிருஷ்ண கீதையில சொல்றார், அவஜானந்தி மா மூடா மானுஷ்யம் தடு மா சித்தம் பரம் பாவம் அஜானந்தோ மமபூத்த மகேஷன். அவர் சொல்றார், அவ ஜானந்தி, என்னை வந்து ஏளனம் செய்யறாங்க, என்ன சாதாரண மனிதனா நினைக்கிறாங்க. யாரு? மூடர்கள், முட்டாள். அவ ஜானந்தி மா மூடா மானுஷம் தனு மாஷ்ரிதம், நான் எப்ப மனுஷனா மனிதர்களோடு மனிதரா இந்த உலகத்துல அவதாரம் பண்றனோ அப்ப சாதாரண மக்கள் என்னையும் சாதாரண மனுஷனா நினைச்சிடறாங்க. அது இயற்கை. அதனாலதான் நம்ம வந்து கிருஷ்ணரை பற்றிய செயல்களை பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கணும். அப்படி நமக்கு ஏதாவது சந்தேகம் வந்தது அப்படின்னாலும் அந்த சந்தேகங்களை நம்ம வந்து பக்தர்கள்ட்ட இருந்து தெளிவு பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா கிருஷ்ணருடைய செயல்களை சாதாரண மனிதர்களுடைய செயல்களோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஒரு சிலர் ஒப்பிட்டாங்க, ஒரு நிறைய பேர் நிறைய நேரங்களை ஒப்பிடுவாங்க. ராமருடைய செயல்கள் கிருஷ்ணருடைய செயல்களை சாதாரண மனிதனுடைய செயல்களை ஒப்பிட்டுட்டு இது எப்படி இப்படி செய்யலாம், இது தவறாச்சே, இது சரியாச்சே, இவர் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு ராமருக்கு அறிவுரை கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அது எல்லாத்துக்குமே அடிப்படை, நம்ம வந்து கிருஷ்ணரையும் ராமரையும் சாதாரண மனிதர்களா ஒப்பிடுறோம். இது வந்து தவறு. அத்தகைய மனோபாவத்தை நம்ம வந்து முற்றிலுமா கைவிடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னா நம்ம ஏதோ பேர்ல நம்ம கிருஷ்ண பக்தின்னு ஈடுபட்டு இருக்கலாம், ஆனா முட்டாளர்களாவே இருந்துட்டு இருக்கோம். நம்ம முட்டாள்களா இருக்க வரைக்கும் நம்ம கிருஷ்ணர் கிட்ட சரணடைய மாட்டோம். பகவான் கிருஷ்ணர் கீதையில தெளிவா சொல்றார், யாரெல்லாம் முட்டாள்களோ அவங்க வந்து என்கிட்ட சரணடைவது கிடையாதுங்கிறார். யாரு அதி புத்திசாலிகளோ, யாரு வந்து சுமேதா, யார் வந்து மிகவும் புத்திசாலிகளா இருக்காங்களோ அவங்க உணர்ந்து கொள்வாங்க, உண்மையை உணர்வாங்க. நான் கிருஷ்ணருடைய சேவகன், கிருஷ்ணருக்கு தொண்டாற்ற வேண்டியவன் அப்படிங்கறத ஒருத்தன் உணர்வான். அப்படி உணர்ந்தவன் சைத்தன்ய மகாபிரபு வழிபடுவான். ஹரே கிருஷ்ணா.
ஹரிஓம் சார்.
ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க சார். சேலத்துல எங்களுடைய நிகழ்ச்சி எங்க நடக்குதுன்னு கேக்குறீங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு?
வேற இந்த ஆண்கள்லாம் கோயில்ல வந்து சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்றோம்.
ஆமா.
பெண்கள் வந்து பஞ்சகாய நமஸ்காரம் தான் சொல்றாங்க.
ஆமா.
ஆனா இப்ப கோயில பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் அங்க பிரதம் செய்யறாங்க. சரியா எப்படி
இருக்கு? வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
வேற
இது கேள்வி கேட்கிறார். பொதுவாக வந்து பெண்கள் வந்து பஞ்சாங்க நமஸ்காரம் பண்றது, ஆண்கள் வந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாங்க. அஷ்டாங்க அதாவது எல்லா அங்கங்களும் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றது வழக்கம். அப்படி இருக்கும்போது பெண்கள் ஒரு சில கோயில்கள்ல அங்க பிரதட்சணம் செய்யறாங்களே, அதை பத்தி என்ன தெரிஞ்சுங்க? அங்க பிரதட்சணம் செய்யறதுக்கும் நமஸ்காரம் பண்றதுக்கும் வேறுபாடு இருக்கு, ரெண்டும் ஒரே விஷயம் கிடையாது. பெண்கள் வந்து படுக்கவே கூட, அதாவது அங்க பிரதட்சணம் அப்படிங்கிறது அது வந்து கோயிலுக்கு வெளியில பண்ணக்கூடிய, இன்னும் சொல்ல போனா அது கோயிலுக்கு வெளியில பண்ணக்கூடியது. இப்ப வீட்டுல நீங்க படுக்கும்போது எல்லா அங்கமும் தான் தரையில தான் படுத்திருக்கு, அப்ப அதை வந்து எப்படி நம்ம ஒப்பிட முடியாது? அங்க பிரதட்சணமும் உள்ள கோயில வந்து செய்யக்கூடிய பகவான் முன்னாடி விழுந்து வணங்கக்கூடியதுக்கும் வேறுபாடு இருக்கு. அதனால ரெண்டு விதிமுறைகளுமே பொருந்தக்கூடிய, வெளியில ஒரு சில கோயில் அங்க பிரதட்சணம் பண்றாங்க அப்படின்னா அது அதுல தவறுகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா அது கோயிலுக்கு வெளியில செய்யப்படுது. அதே சமயத்துல கோயிலுக்கு முன்னாடி பகவான் முன்னாடி வந்து நமஸ்காரம் பண்ணும்போது நம்ம வந்து பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்கள் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரமும் பண்றதுதான் வழக்கம். அதே வழக்கத்தை தான் நம்ம என்றும் கடைபிடிக்கிறோம், அந்த வழக்கத்தை நம்ம மீறக்கூடாது. இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அதை நான் கடைசியில சொல்றேன். இஸ்கான் கோயில் எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி, இந்த இஸ்கான் ஹரே கிருஷ்ணா அகிலோலோ கிருஷ்ண பக்தி இயக்கம் எங்க அமைஞ்சிருக்கு சேலத்துல அப்படின்னு அவர் கேட்டார். இந்த விஷயத்த நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில சொல்லிக்கொண்டுதான் இருக்கோம், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கோம். என்ன அப்படின்னா, இங்க இந்த அகிலோலோ கிருஷ்ண பக்தி இயக்கம் உலகம் முழுக்க நம்ம கிருஷ்ண பக்தியை பரப்பிட்டு இருக்கோம். இத்தகைய இயக்கமானது இன்றைக்கு தற்போதைய சூழ்நிலை கடந்த 8-9 வருடங்களா சேலம் மாநிலத்துல மக்களுக்காக கிருஷ்ண பக்தியை போதித்து கொண்டு செயல்பட்டு கொண்டு வரோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இயக்கம் தற்போது இனிமேட்டு பல இடங்கள்ல நம்மளுடைய கோயில் இருந்தது, நம்ம வாடகை நிலத்துல இருந்தோம். இப்ப நமக்கு சொந்தமான நிலம் வாங்கி நம்ம பெரிய கோயில் கட்டுறதுக்கான பணிகள்ல ஈடுபட்டு இருக்கோம். நம்மளுடைய கோயிலானது சேலம் பெங்களூர் மெயின் ரோட்ல ஹைவேஸ்ல நீங்க வந்தீங்கன்னா கருப்பூர் முன்னாடி போறதுக்கு முன்னாடி கரும்பாலை பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த கரும்பாலை பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து வர தொலைவுல அங்க வந்து யார கேட்டீங்கனாலும் ஹரே கிருஷ்ணா கோயில் இருக்கு, எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லோருமே சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு நீங்க வந்து வருகை தருமாறு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். அதுலயும் குறிப்பா வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா காலையில 10:30 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் பஜனை, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எல்லோரும் சேர்ந்து கீர்த்தனம் பண்றது, பகவான் கிருஷ்ணருக்கு ஆரத்தி நடைபெறது, அதுக்கப்புறம் பகவத்கீதையிலிருந்து ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் உபன்யாசம் உங்களுக்கு நடைபெறும். அங்க வந்து நீங்க மேலும் அதிகமான விஷயங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் போக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறவு அந்த நிகழ்ச்சியில வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியில வரக்கூடிய கலந்து கொள்ளக்கூடிய எல்லோருக்கும் நாங்க வந்து பிரசாத விநியோகம் பண்றோம். சாதாரணமா அன்னதானம் பண்றதுக்கும் பிரசாத விநியோகம் பண்றதுக்கும் பெருத்த வேறுபாடு இருக்கு. அன்னதானம் அப்படிங்கிறது உடலுக்கு மட்டும் உணவு கொடுக்கக்கூடியது, பிரசாத விநியோகம் அப்படிங்கிறது உடலுக்கும் உணவு கொடுக்கும், அதே சமயத்துல ஆன்மாவுக்கும் உணவு கொடுக்கக்கூடியதா இருக்கும், ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தக்கூடியதா இருக்கும். நம்மளுடைய இதயத்தை தூய்மைப்படுத்தி நம்மளை மேலும் ஆன்மீக வளர்ச்சியில முன்னேற்றுறதுக்காக நம்ம தொடர்ந்து பிரசாத விநியோகம் ஈடுபடுறோம். இது மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல தினசரி நிகழ்ச்சிகள் இருக்கு, அதுல குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை மிகவும் விமரிசையா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் இருக்கு, அதில் எல்லோரும் வந்து கலந்துக்குமாறு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே.